கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த இல்ல பலிபீட ஆராதனைக்கு ஆரம்பமாக நாம் யாவரும் கண்களை மூடுவோம், மௌனஜெபம் செய்வோம். ஆமே. நாம் யாவரும் ஒன்றிணைந்து துதிகீதங்களில் உள்ள 73வது பாடலை நாம் ஒன்றிணைந்து நாம் பாடுவோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இந்த நாளிலும் கூட இந்த இல்ல பலிபீட ஆராதனையிலே நாம் தியானிக்க போகிற சங்கீதமானது சங்கீதம் 94 அதிகாரத்தை நாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நாம் தியானிப்போம். முதலாவதாக சங்கீதம் 94 அதிகாரத்தை நான் முழுமையாக நான் வாசிக்கிறேன். நீதியை சரி கட்டுகிற தேவனாகிய கர்த்தாவே, நீதியை சரி கட்டுகிற தேவனே பிரகாசியும், பூமியின் நியாயாதிபதியே நீர் எழுந்து பெருமைக்காரருக்கு பதில் எழியும். கர்த்தாவே, துன்மார்க்கர் எதுவரைக்கும் மகிழ்ந்து துன்மார்க்கர் எதிர்வரைக்கும் களி கூர்ந்திருப்பார்கள்? எதுவரைக்கும் அக்கிரமக்காரர் யாவரும் வாயாடி கடினமாய் பேசி பெருமை பாராட்டுவார்கள்? கர்த்தாவே, அவர்கள் உமது ஜனத்தை நொறுக்கி உமது சுதந்திரத்தை ஒடுக்குகிறார்கள். விதவையும் பரதேசியும் கொன்று திக்கற்ற பிள்ளைகளை கொலை செய்து கர்த்தர் பாரா யாக்கோபின் தேவன் கவனியார் என்று சொல்கிறார்கள். ஜனத்தில் மிருக குணம் உள்ளவர்களே உணர்வடையுங்கள். மூடரே, எப்பொழுது புத்திமான்களாவீர்கள்? காதை உண்டாக்கினவர் கேளாரோ? கண்ணை உருவாக்கினவர் காணாரோ? ஜாதிகளை தண்டிக்கிறவர்களை கடிந்து கொள்ளாரோ? மனுஷனுக்கு அறிவை போதிக்கிறவர் அறியாரோ? மனுஷனுடைய யோசனைகள் வீணென்று கர்த்தர் அறிந்திருக்கிறார். கர்த்தாவே, துன்மார்க்கருக்கு குழிவெட்டப்படும் வரைக்கும் நீர் தீங்கு நாளில் அமர்ந்திருப்பது பண்ணி சிற்சித்து உம்முடைய வேதத்தை கொண்டு போதிக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தர் தம்முடைய ஜனத்தை நிகழ்விடாமலும் தம்முடைய சுதந்திரத்தை கைவிடாமலும் இருப்பார். நியாயம் நீதியினிடமாக திரும்பும், செம்மையான இருதயத்தார் யாவரும் அதை பின்பற்றுவார்கள். துன்மார்க்கருக்கு விரோதமாய் என் பட்சத்தில் எழும்புகிறவன் யார்? அக்கிரமக்காரருக்கு விரோதமாய் என் பட்சத்தில் நிற்பவன் யார்? கர்த்தர் எனக்கு துணையாயிராவிட்டால் என் ஆத்துமா சீக்கிரமாய் மௌனத்தில் வாசம் பண்ணியிருக்கும். என் கால் சறுக்குகிறது என்று நான் சொன்னபோது கர்த்தாவே உமது கிருபை என்னை தாங்குகிறது. என் உள்ளத்தின் விசாரங்கள் பெருகையில் உம்முடைய ஆறுதல்கள் என் ஆத்துமாவை தேற்றுகிறது. தீமையை கட்டளையினால் பிறப்பிக்கிற கொடுங்கோலாசனம் உமக்கு இசைந்திருக்குமோ? அவர்கள் நீதிமானுடைய ஆத்மாவுக்கு விரோதமாய் கூட்டம் கூடி குற்றமில்லாத இரத்தத்தை குற்றப்படுத்துகிறார்கள். கர்த்தரோ எனக்கு அடைக்கலமும் என் தேவன் நான் நம்பியிருக்கிற கண்மலையுமாய் இருக்கிறார். அவருடைய அக்கிரமத்தை அவர்கள் மேல் திருப்பி அவருடைய பொல்லாப்பு நிமித்தம் அவர்களை சங்கரிப்பார். நம்முடைய தேவனாகிய கர்த்தரே அவர்களை சங்கரிப்பார். அதனாலே இந்த நாளிலும் கூட இந்த சங்கீதம் 94 அதிகாரத்தை நாம் இப்போது நாம் தியானிப்போம். இந்த சங்கீதம் 94 அதிகாரம் முதல் 100 சங்கீதம் வரை ராஜரீக சங்கீதம் என்று அழைக்கப்படுகிறது. இந்த சங்கீதம் தாவீது ராஜனாலே எழுதப்பட்டிருக்கலாம் என்று நம்பப்படுகிறது. ஏன் இவைகள் ராஜரீகமான சங்கீதம் என்று அழைக்கப்படுகிறது என்று சொன்னால், நம்முடைய மேசியாவுடைய 2 வருகை, தேவனாகிய கர்த்தர் இந்த பூமியை நியாயம் தீர்த்து ஆளுமை செய்ய போகிறதற்காக வரப்போகிறார் என்பதை குறித்தது எழுதப்பட்டிருக்கிறபடினாலே இந்த சங்கீதங்கள், இந்த 94 முதல் 100 வரை இருக்கிற சங்கீதங்கள் ராஜரீகமான சங்கீதங்கள் என்று அழைக்கப்படுகிறது. மேசியாவை குறித்ததான சங்கீதங்கள் என்றும் கூட இவைகள் அழைக்கப்படுகிறது. இந்த சங்கீதங்களை நாம் இன்று நாம் பார்க்கப்படும்போது இவைகளை நாம் எப்படியாக இந்த சங்கீதத்தை நாம் பிரிக்கலாம்? தேவனாகிய கர்த்தர் இந்த பூமியில பொல்லாப்பு செய்கிற ஜனங்களை நியாயம் தீர்க்க வேண்டும் என்பதற்காக, தீமை செய்கிற ஜனங்களை நியாயம் தீர்க்க வேண்டும் என்பதற்காக இந்த பகுதியானது தொடங்குகிறது. அவர்களுக்கு தேவனாகிய கர்த்தர் சரி செய்ய வேண்டும், அவருடைய பொல்லாப்புக்கு ஏற்ற தண்டனையை இந்த பூமியிலே கொடுக்க வேண்டும் என்று இங்கே சங்கீதக்காரனுடைய பாடலுடைய துவக்கமாக இருக்கிறது. அதனால இந்த பகுதியை நாம் பார்க்கும்போது 1-7 வரை நாம் வாசிக்கும் போது இந்த பாடல் துன்மார்க்கர்களுக்கு நியாயம் செய்ய வேண்டும், துன்மார்க்களுக்கு நியாயம் செய்ய என் தேவனாயை கர்த்தர் எழும்ப வேண்டும் என்பதற்கான ஒரு பாடலாக முதல் 7 வசனங்கள் இதில் சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்ததாக 8-11 வசனங்களை நாம் பார்க்கும்போது இந்த ஜனங்கள் எப்படி துன்மார்க்கர்கள் தேவனை அறியாதவர்களாக இருக்கிறார்கள், அவருடைய செயல்கள் எப்படிப்பட்டதாக இருக்கிறது, தேவன் ஒருவர் இருக்கிறார் என்பதை உணராமல் இவர்கள் எப்படியாக பாவங்களை இந்த பூமியிலே இவர்கள் செய்து கொண்டிருக்கிற ஒரு ஜனங்களாக இருக்கிறார்கள் என்பதை குறித்து இந்த பகுதியானது சொல்லுகிறது. அவர்கள் மூடர்களாக இருக்கிறார்கள், கர்த்தர் காணாதவராக இருக்கிறார் என்பதை அவர்கள் உணராத, காண்கிறவராக இருக்கிறார் என்பதை உணராத ஒரு கூட்டமாக இருக்கிறார்கள். துன்மார்க்கருடைய செயல்களை குறித்து இந்த பகுதியானது 8-11 வசனம் வரை சொல்லுகிறது. 12-15 வரை நாம் பார்க்கும்போது நீதிமான்களுடைய வாழ்க்கை எப்படியாக கர்த்தருக்கு முன்பாக இந்த பூமியில் இருக்கிறது என்பதை இந்த பகுதியானது பதிவு செய்திருக்கிறது. 16-23 வசனங்களை நாம் பார்க்கும்போது அது முழுமையும் முற்றிலும் மாறுபட்டதாக நம்முடைய தேவனாகிய கர்த்தர் தன்னுடைய நீதிமான்களுக்கு, தன்னுடைய பிள்ளைகளுக்கு அவர் செய்ய போகிற காரியங்கள், தேவனாகிய கர்த்தர் தன் பிள்ளைகளுக்கு அவர் வக்காலத்து வாங்குவதை இந்த பகுதியிலே நம்மளே பார்க்க முடிகிறது. ஒரு சில வேத ஆய்வாளர்கள் சொல்கிறார்கள் இந்த 16-23 வசனம் வரை இது ஒரு வேறொரு சங்கீதம் என்று கூட சொல்லப்படுகிறது. ஆனாலும் அது முக்கியமா என்பது அவசியமில்லை. ஆனாலும் இந்த சங்கீதத்தினுடைய கடைசி பகுதி தேவனாகிய கர்த்தர் தன்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அவர் செய்ய போகிற அந்த நன்மைகள், நீதியான காரியங்களை குறித்து இந்த பகுதி சொல்லப்பட்டிருக்கிறதுனால இந்த முதல் பகுதியை கூட நாம் இந்த நாளிலே தியானித்து பார்க்கும்போது 1-2 வசனங்களை நான் வாசிக்கிறேன். நீதியை சரி கட்டுகிற தேவனாகிய கர்த்தாவே, நீதியை சரி கட்டுகிற தேவனை பிரகாசியும், பூமியின் நியாயாதிபதியை நீர் எழுந்து பெருமைக்காரருக்கு பதில் அளியும் என்று இங்கே சங்கீதக்காரன் சொல்வதை நம்மாலே பார்க்க முடிகிறது. அதனால நம்முடைய தேவனாகிய கர்த்தர் இன்றைக்கு நீதியை சரி கட்ட வேண்டும் என்று இந்த உலகம் விரும்புகிறது, நீதியை சரி கட்ட வேண்டும் என்று ஜனங்கள் விரும்புகிறார்கள். தேவனாகிய கர்த்தருடைய பிள்ளைகள் இன்றைக்கு எதை நினைக்கிறார்கள் என்று நான் பார்க்கும்போது அநேக துன்மார்க்கரான காரியங்கள் இந்த உலகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. துன்மார்க்கர் அநேக காரியங்களை தேவனுடைய பிள்ளைகளுக்கு எதிராக இந்த பூமியில அநேக அநியாயங்களை செய்கிறார்கள். இவர்களுக்கு ஒரு நீதி வேண்டும் என்று நாம் எண்ணும்படியாக ஒரு ஜபத்தை சங்கீதக்காரன் இந்த இடத்திலே அவர் தொடங்குகிறார். நாம் கூட சில நேரங்களில் அப்படி யோசிக்கிறோம். அநேக அநீதியான காரியங்களை இந்த உலகத்தில் நாம் பார்க்கிறோம், கர்த்தருக்கு விரோதமான காரியங்களை பார்க்கிறோம். கர்த்தருக்கு விரோதமான காரியங்கள் இந்த உலகத்தில் நடக்கும்போது நம்முடைய இருதயம் கூட சொல்லுகிறது, ஏன் தேவனை இன்னும் பொறுமையோடு இருக்கிறேன், நீர் இந்த பூமிக்கு வந்தீர் என்று சொன்னால், இந்த ஜனங்களை நியாயம் தீர்த்தீர்கள் என்று சொன்னால் நலமாக இருக்குமே என்று நாம் எண்ணுகிறவர்களாக நாம் கூட சில வேலைகளில் எண்ணுகிறோம். இந்த பூமியை நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நியாயம் தீர்க்க வரப்போகிறவராக இருக்கிறார் என்பதே இந்த பகுதியுடைய இந்த சங்கீதத்துடைய முக்கிய நோக்கமாக இருக்கிறார். அதனால நாம் கூட எண்ணுகிறோம், இந்த ஜனங்களை ஏன் தேவனாகிய கர்த்தர் இன்னும் பழிவாங்காமல் இருக்கிறார். இந்த ஜனங்கள் பழிவாங்கப்பட வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் இந்த பூமியிலே அநீதியான செய்கிற ஜனங்களுக்கும் இந்த பூமியிலே தண்டிக்கப்பட வேண்டும் என்று நாம் கூட எண்ணுகிறவர்களாக இருக்கிறோம். ஆனால் வேதம் மிக தெளிவாக சொல்லுகிறது, இந்த உலகத்திலே அநீதியான காரியங்களை பார்க்கும்போது அவர்கள் மீது நாம் கோபம் கொள்ளாமலும் அநீதி செய்கிறவர்கள் மீது நாம் தீங்கு நினையாமலும் இருக்க வேண்டும். என்று சொன்னால் இந்த உலகத்தின் நியாயாதிபதி வரப்போகிறார். அவருடைய காலகட்டத்திலே அவருடைய கரத்திலே தூக்கு கூட இருக்க போகிறது. இந்த பூமியிலுடைய பாவம் செய்கிற ஜனங்களை நீதியோடும் நியாயத்தோடும் அவர் இந்த பூமியில் என்ன செய்ய போகிறார், நியாயம் விசாரிக்க போகிறவராக இருக்கிறார். அதனால் அநியாயத்தை கண்டு அக்கிரமக்காரர்களை கண்டு நாம் அவசியம் இல்லாமல் நாம் கோபப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்பதை நாம் இந்த பகுதி மூலமாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். நான் ஒரு வசனத்தை வாசிக்கிறேன், எரேமியா 10:30 நான் வாசிக்கிறேன். எபிரேயர் பத்தாம் அதிகாரம் முப்பதாம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். பழிவாங்குதல் எனக்குரியது, நானே பகிர் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றும், கர்த்தர் தம்முடைய ஜனங்களை நியாயம் தீர்ப்பார் என்று சொன்னவர் இன்னார் என்று நாம் அறிவோம் என்று இங்கே எபிரேய ஆசிரியர் சொல்வதை நாம் பார்க்கிறோம். இதே வசனத்தை கூட அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமர் 12:19 சொல்லப்பட்டிருக்கிறது. ரோமர் 12:19 நான் வாசிக்கிறேன். பிரியமானவர்களே, பழி வாங்குதல் எனக்குரியது, நானே பதிவு செய்வேன் என்று கர்த்தர் சொல்கிறார் என்று எழுதியிருக்கிறபடியால் நீங்கள் பழி வாங்காமல் கோபாக்கினைக்கு இடம் கொடுங்கள் என்று இங்கு சொல்கிறார். அதனால் நம்ம இந்த பூமியில் துன்மார்க்கர்கள் அநேகர் நமக்கு எதிராக கூட அநேக காரியங்களை செய்யலாம், தீங்கு செய்யலாம், நமக்கு எதிராக பாவம் செய்யலாம், நமக்கு எப்போதுமே தொல்லை கொடுத்து கொண்டிருக்கலாம். நம்முடைய சமாதானத்தை கெடுக்கிற காரியங்களை இந்த பூமியில் அவர்கள் அதிகமாக செய்கிறவர்களாக நாம் இருக்கலாம். ஆனால் இப்படிப்பட்ட காரியங்களில் நாம் என்ன செய்ய வேண்டும்? கர்த்தருடைய பிள்ளைகளாக நாம் அவர்களை பழி வாங்குகிற எண்ணத்தை நாம் வளர்த்து கொள்ளாமல் மன்னிக்கிறவராக நாம் அவர்கள் மத்தியிலே நாம் வாழ வேண்டும். ஏன்னு சொன்னால் பழி வாங்குகிறவர் இந்த பூமியிலே அவர் தேவனுடைய தேவனாக இருக்கிறார். அவரே இந்த ஜனங்களை பழி வாங்க போகிறார். அவருடைய வருகை நாட்களிலே கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக இந்த பூமியிலே அவருடைய வார்த்தைக்கு விரோதமாக பாவம் செய்கிற யாவரும் தண்டிக்கப்பட போகிறவர்களாக இருக்கிறார்கள் என்பதை இந்த பகுதியானது நமக்கு சொல்கிறது. அடுத்ததாக அந்த துன்மார்க்கர் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறார்கள் இங்கே வேதத்திலே நாம் பார்க்கும்போது நான் 8வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஜனத்தில் மிருக குணமுள்ளவர்களை உணர்வடையுங்கள், மூடரே எப்பொழுது புத்திமான்களாவீர்கள்? காதை உண்டாக்கினவர் கேளாரோ, கண்ணை உருவாக்கினவர் காணாரோ, ஜாதிகளை தண்டிக்கிறவர் கடிந்து கொள்ளாரோ, மனுஷனுக்கு அறிவை போதிக்கிறவர் அறியாரோ என்று இங்கு சொல்கிறார். என்று சொன்னால் இந்த ஜனங்கள் இன்றைக்கு என்ன நினைக்கிறார்கள் என்று சொன்னால், நம்முடைய தேவன் இந்த பூமியில் நடக்கிற காரியத்தை ஒருவனும் தேவன் என்று ஒருவர் இருக்கிறார், அவர் எதையுமே அவர் கண்டுகொள்வதே இல்லை, அவருக்கு எதுவுமே தெரியாது, அவர் எதையுமே பார்க்கறதில்லை என்று இந்த உலக ஜனங்கள் இன்றைக்கு எண்ணுகிறார்கள். கர்த்தர் இங்கே சங்கீதக்காரன் சொல்லுகிறார், உனக்கு காதை உண்டு பண்ணினவர் எப்படி கேளாமல் இருப்பார், உனக்கு கண்ணை உண்டு பண்ணினவர் எப்படி பாராதிருப்பார். நீங்கள் மூடர்களாக இருக்கிறீர்கள், நாம் செய்கிற பாவங்கள், நாம் செய்கிற மீறுதல் எல்லாமே ரகசியமாக இருக்கிறது, பார்ப்பதற்கு யாருமே இல்லை என்று நாம் எண்ணுகிறவர்களாக இந்த பூமியில் இந்த துன்மார்க்கமான ஒரு கூட்டம் இருக்கிறது. அதனாலே நாம் அப்படிப்பட்டவர்களாக நாம் அல்ல, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்முடைய எல்லா காரியத்தையும் அவர் பார்த்து கொண்டே இருக்கிறார், எல்லா காரியத்தையும் அவர் அறிந்தவராகவே இருக்கிறார். அதனாலே நம்முடைய தேவனுடைய அந்த காலகட்டத்திலே நம்முடைய செயல்கள் எப்படிப்பட்டதாக இருக்கிறது. 11வது வசனத்தை கூட நான் வாசிக்கிறேன். மனுஷனுடைய யோசனைகள் வீண் என்று கர்த்தர் அறிந்திருக்கிறார் என்று வேதம் சொல்கிறது. நம்முடைய எண்ணங்கள் அத்தனையும் வீணாகி போகப் போகிறது, நம்முடைய யோசனைகள் வீணாகி போகப் போகிறது, நம்முடைய சிந்தனைகள் வீணாகி போகப் போகிறது, நாம் படுகின்ற பிரயாசங்கள் எல்லாமே தேவனுக்கு முன்பாக எல்லாமே வீணாகி போகப் போகிறது. இதையே அப்போஸ்தலனாகிய பவுல் 1 கொரிந்தியர் 3:20 நாம் பார்க்கும்போது, 1 கொரிந்தியர் 3:20 நான் வாசிக்கிறேன். 1 கொரிந்தியர் 3:20 நான் வாசிக்கிறேன். 1 கொரிந்தியர் 3:20 நான் வாசிக்கிறேன். ஞானிகளுடைய சிந்தனைகள் வீண் என்று கர்த்தர் அறிந்திருக்கிறார் என்று எழுதியிருக்கிறதே நீங்கள் சொல்கிறார். இங்கே இந்த சங்கீதம் தான் அப்போஸ்தலனாகிய பவுல் இங்கே கொரிந்து சபைக்கு கோடிட்டு காட்டுகிறார். இங்கே பார்க்கிறோம் அவர் இங்கே மனுஷன் என்று எழுதியிருக்கிறது, அவர் ஞானி என்று சொல்கிறார். ஆனாலும் இங்கே வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அது மனுஷனாக இருந்தாலும் சரி, அவன் பெரிய ஞானியாக இருந்தாலும் சரி, அவனுடைய அத்தனை யோசனைகளும் ஒரு நாள் வீணாய் போக போகிறது என்பதை நமக்கு இந்த சங்கீதம் மிக தெளிவாக சொல்லுகிறது. அதனால் இந்த துன்மார்க்கமான ஜனங்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறார்கள், அவர்கள் தேவன் காண்கிறதில்லை என்ற ஒரு சிந்தையோடு கூட இந்த பூமியிலே அவர்கள் வாழ்கிறவர்களாக இருக்கிறார்கள். கர்த்தர் நாம் செய்கிற எந்த பாவத்தையும் அவர் பாராமல் இருக்கிறார். அவர் நம்மை நாம் செய்கிற எந்த அநியாயத்தையும் அவருடைய கண்களுக்கு தெரியாது என்கிற ஒரு சிந்தையோடு கூட இந்த உலக ஜனங்கள் அவர்கள் வாழ்கிறவர்கள் இருக்கிறார்கள் என்பதாக இந்த 11 வசனத்தில் வரை வரைக்கும் நாம் பார்க்க முடியுது. அடுத்ததாக நீதிமான்களுடைய காரியங்களை குறித்து இங்கே வேதம் நமக்கு சொல்லுகிறது. இங்கே 2:12 வசனத்திலிருந்து நான் 15 வசனம் வரைக்கும் வாசிக்கிறேன். கர்த்தாவே, துன்மார்க்கருக்கு குழி வெட்டப்படும் வரைக்கும் நீ தீங்கு நாளில் அமர்ந்திருக்க பண்ணி சிக்ஷித்து உம்முடைய வேதத்தை கொண்டு போதிக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தர் தம்முடைய ஜனத்தை நெகிழ்விடாமலும் தம்முடைய சுதந்திரத்தை கைவிடாமலும் இருப்பார். நியாயம் நீதியினிடமாக திரும்பும், செம்மையான இருதயத்தார் யாவரும் அதை பின்பற்றுவார்கள் என்று இங்கே வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறனாலே தம்முடைய பிள்ளைகள் கர்த்தரிடத்திலும் நியாயத்தினிடத்திலும் நம்முடைய நீதிபதி ஆகிய கர்த்தரிடத்திலும் அவர்கள் திரும்புவார்கள். எப்படிப்பட்ட நெருக்கடி காலகட்டத்திலும் தங்களுடைய இரட்சிப்பை இழந்து போகாமல் நம்முடைய தேவனுடைய வருகைக்காக காத்திருக்கிற ஒரு கூட்டமாக நம்முடைய ஜனங்கள் தன்னுடைய ஜனங்கள் இருப்பார்கள் என்பதை இந்த பகுதியானது சொல்கிறது. அடுத்தது நாம் 16 வாசிக்கும் போது இந்த சங்கீதம் ஒரு முற்றிலும் ஒரு மாறுபட்ட ஒரு சங்கீதமாக இருக்கிறது. தெய்வம் தன்னுடைய பிள்ளைகளுக்காக செய்ய போகிற காரியங்கள், வரப்போகிற அந்த மேசியா எப்படிப்பட்டவராக இருக்க போகிறார் என்பதை குறிப்பதாக இந்த 16:23 வரை நம்மளே பார்க்க முடிகிறது. நான் சுருக்கமாக இவைகளை நான் இப்போது நாம் பேசுவோம், சுருக்கமாக தியானிப்போம். நான் வாசிக்கிறேன். 16, துன்மார்க்கருக்கு விரோதமாக என் பட்சத்தில் எழும்புகிறவன் யார்? அக்கிரமக்காரருக்கு விரோதமாக என் பட்சத்தில் நிற்பவன் யார்? கர்த்தர் எனக்கு துணையாயிராவிட்டால் என் ஆத்துமா சீக்கிரமாய் மௌனத்தில் வாசம் பண்ணியிருக்கும். என் கால் சறுக்குகிறது என்று நான் சொல்லும்போது கர்த்தாவே உமது கிருபை என்னை தாங்குகிறது. என் உள்ளத்தில் விசாரங்கள் பெருகுகையில் உம்முடைய ஆறுதல்கள் என் ஆத்மாவை தேற்றுகிறது. தீமையை கட்டளையினால் பிறப்பி கொடுக்கிற கொடுங்கோலாசனம் உமக்கு இசைந்திருக்குமோ? அவர்கள் நீதிமானுடைய ஆத்மாவுக்கு விரோதமாய் கூட்டம் கூடி குற்றமில்லாத இரத்தத்தை குற்றப்படுத்துகிறார்கள். கர்த்தரோ எனக்கு அடைக்கலமும் என் தேவன் நான் நம்பியிருக்கிற கண்மலையுமாய் இருக்கிறார். அவருடைய அக்கிரமத்தை அவர்கள் திரும்பி அவருடைய பொல்லாப்பு நித்தம் அவர்களை சங்கரிப்பார். நம்முடைய தேவனாகி கர்த்தர் அவர்களை சங்கரிப்பார் என்று சொல்லி இந்த சங்கீதம் அழகாக முடிகிறது. அதனால இங்கே வேதம் சொல்லுகிறது, 18 வசனத்தில் பார்க்கும்போது என் கால் சறுக்குகிறது என்று நான் சொல்லும்போது கர்த்தாவே வந்து கிருபை என்னை தாங்குகிறது என்று இங்கே சங்கீதக்காரன் சொல்லுகிறான். கிறிஸ்துக்கள் பிரியமானவர்களை நாம் விசுவாசிக்க வேண்டும். ஒவ்வொரு காலகட்டத்திலும் பிசாசு நம்முடைய கால்களை சறுக்கும்படியாக செய்கிறான். நாம் சோர்ந்து போகிறோம், நாம் பலவீனப்படுகிறோம், அப்போது என் தேவனாகி கர்த்தருடைய கரம் என்னை தாங்குகிறது. அப்போ சாங்க பவுலுக்கு தெய்வம் சொன்னான், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்தில் என் பலன் பூர்ணமாய் விழுங்கும் என்று தேவனுடைய வார்த்தையானது அப்போ சாங்க பவுல் கொடுக்கப்பட்டது. என் கிறிஸ்துக்கள் பிரியமான நம்முடைய கால்கள் சறுக்கும் போதெல்லாம் என் தேவனுடைய கரம் என்னை தாங்குகிறது என்பதை விசுவாசிக்க வேண்டும். என் நீதியின் வலது கரத்தினாலே உன்னை தாங்குவேன் என்று சொன்ன தேவன் நம்மை நம் கால்கள் சறுக்கும் போதெல்லாம் அவர் நீதியின் வலது கரத்தினாலே நம்ம தாங்கக்கூடியவராக நம்முடைய தேவன் இருக்கிறார் என்பதை விசுவாசிக்க வேண்டும். நல்ல நீதிமான்களாக இந்த பூமியில் நாம் வாழும்போது நம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய கரம் நம்மை தாங்குகிறது. நமக்கு எல்லா வகையிலும் அவர் நமக்காக உதவி செய்ய அவர் சித்தமுள்ளவராகவே இருக்கிறார். அவருடைய வருகை வரப்போகிறது, அவருடைய ஆளுமை இந்த தேசத்தில் வரப்போகிறது, அவருடைய ராஜ்யத்தை இந்த பூமியில கொண்டு வந்து நிறுவப்போகிறார். அவர் நீதிபரராக இருக்கிறார். அவருடைய நீதியை செங்கோல் ஆட்சியை இந்த பூமியில கொண்டு வரப்போகிறார். அவருடைய நீதி எப்படிப்பட்டதாக இருக்க போகிறது என்று சொன்னால் 100% அவர் நீதியை இந்த பூமியில நிலைநாட்டப் போகிறார். நியாயமுள்ளவர்களை நியாயத்தின் பக்கத்திலும் அநீதியை அநீதியுள்ளவர்கள் பக்கத்திலும் அவர் நிறுத்தப் போகிறார். அவருடைய வருகையில பட்சபாதம் இல்லாமல் அவர் நியாயம் தீர்க்க போகிற ஒரு நியாயாதிபதியாக இருக்கிறார் என்பதை நாம் இந்த நாளிலே கர்த்தருடைய பிள்ளைகள் இந்த பூமியில விசுவாசிக்க வேண்டும். அதனால இந்த சங்கீதமானது ஒரு மேசியாவின் சங்கீதம், ராஜரீகமான சங்கீதம். இந்த தேவனை புகழ்ந்து பாடப்படுகிற அவருடைய ஆளுகையை அவர் நியாயாதிபதியாக வரப்போகிறவராக இருக்கிறார் என்பதை குறித்ததான ஒரு சங்கீதமாக இருக்கிறது. அதனாலே இன்றைக்கு நாம் கர்த்தருடைய பிள்ளைகளை இங்கே அவர்கள் அநேகர் இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளைகள் இரத்த சாட்சியாய் மறிக்கிறவர்களாக இருந்தாலும் கூட தேவனுக்கு முன்பாக அநேக துன்பங்களையும் பாடுகளையும் இந்த பூமியில நாம் அனுபவிக்கிறவர்களாக இருந்தாலும் கூட நமக்காக நியாயம் செய்வதற்காக இதோ ஒரு ராஜா இந்த தேசத்தில் ஆளுமை செய்யும்படியாய் இந்த தேசத்தினுடைய ராஜாக்களையெல்லாம் நியாயம் தீர்ப்பதற்காக இந்த ஒரு பரத்திலிருந்து நம்முடைய ராஜாவாகிய கர்த்தர் இந்த பூமிக்கு நியாயாதிபதியாக வரப்போகிறார் என்பதை நாம் தேவனுடைய பிள்ளைகள் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அவர் நீதிபதியாக நியாயாதிபதியாக இந்த தேசத்தில் வரப்போகிறார். ஒரு மனிதனும் அவருடைய நியாய தீர்ப்பிலிருந்து தப்பித்து கொள்ளப் போவதில்லை. இன்னைக்கு உலகம் நினைக்கலாம் அவர் காண்பதில்லை, அவர் கேட்பதில்லை என்று சொல்லி மூடர்களேன் என்று இங்கே தங்கிய சங்கீதக்காரன் சொல்லுகிறார். எவ்வளவு நாள் வரைக்கும் நீங்கள் இப்படியாக மூடர்களைப் போல அறிவில்லாதவர்களாக இருப்பீர்கள்? உங்கள் யோசனைகள் எல்லாம் ஒரு நாள் அழிந்து போக போகிறது என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்களா என்று கேட்கிறார். அதனாலே நாம் துன்மார்க்கரை போல நம்முடைய யோசனைகள் எல்லாம் அழிந்து போக போகிறது என்பதை உணர்ந்து ஒரு நியாயாதிபதி வரப்போகிறார். இந்த நியாயத்தீர்ப்பு நாளிலே அவர் பக்கமாக நிற்பதற்கு நாம் தகுதி உள்ளவர்களாக நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பதே இந்த கடைசி காலகட்டத்தில் நமக்கு இந்த சங்கீதம் 94 கொடுக்கிற மிக முக்கியமான ஒரு உணர்வாக இருக்கிறது. அதனாலே இந்த உலகத்தில் நமக்கு எதிராக யாராவது பாவம் செய்கிறார்கள் என்று சொன்னாலும் கூட அவர்களை பழிவாங்குவது நம்முடைய நோக்கமல்ல. பழிவாங்குவது கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. நாம் ஜெபிப்போம், தேவனாகிய நீதி பெற நியாயாதிபதியாக இருந்து எல்லா காரியத்தையும் நம்முடைய வாழ்க்கையிலே அவர் நியாயம் செய்கிறவராக இருக்கிறபடினாலே அவருக்காக அவருடைய வருகைக்காக நாம் காத்திருப்போம். கடைசியாக ஒரு வசனத்தை வாசித்து நான் முடிக்கிறேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 5:30 5:30 நான் என் சுயமாய் ஒன்றும் செய்கிறதில்லை, நான் கேட்கிறபடியே நியாயம் தீர்க்கிறேன். எனக்கு சித்தமானதை நான் தேடாமல் என்னை அனுப்பின பிதாவுக்கு சித்தமானையே நான் தேடுகிறபடினால் என் தீர்ப்பு நீதியாக இருக்கிறது என்று கர்த்தர் சொல்கிறார். அதனாலே அவருடைய தீர்ப்பு நீதியாக இருக்க போகிறது. இந்த தீர்ப்பு சுயமாக இருக்க போவதில்லை, பிதாவின் சித்தத்தின்படியான ஒரு தீர்ப்பாக இருக்க போகிறது என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார். அதனாலே அந்த நீதிபரருடைய தீர்ப்புக்காக அந்த நீதிபரரின் தீர்ப்புக்காக நாம் காத்திருக்கிறவர்கள் என்பதை உணர்ந்து நாம் நீதி நியாயங்களை இந்த பூமியிலே செய்கிறவர்களாக நாம் இருப்போம். எல்லா துதிகன மகிமையும் இயேசு கிறிஸ்துவே. நாம் இப்போது ஒன்றிணைந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நாம் ஜெப செய்வோம். நாம் ஒன்றிணைந்து நாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நாம் ஜபிப்போம். ஹல்லேலூயா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே சோதரம் 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 ஆண்டவரே, எங்கள் மகா இரக்கம் நிறைந்தவரே, ஐஸ்வர்யத்தின் தகப்பனே, அருமையான இந்த இள வேலைக்காக சுதந்திரம் ஆண்டவரே, இதோ இந்த நாளுக்காக இந்த வேலைக்காக சுதந்திரம் ஆண்டவரே, உரிபிரிதிர பரபல இருக்கிற பரபல பரபர அலலுயா. சோதரம் 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 ஆண்டவரே, எங்கள் பரிசுத்தமுள்ள தகப்பனே, சோதரம் அலலுயா ரபரபரிக்கிற ஜீவனுள்ளவரே 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 பரிசுத்தம் உள்ளவரே, உமக்கு கொடாங்கனகுடி சோதரம் அலலுயா ரபரபல பரபல பரபல கபரபலூர் பரபரி பிரி 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 கபரபலூர் பிரி 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 கபரபலூர் பிரி 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 ஷோர பரபலூர் பிரி 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 அலலுயா ஹலலுயா ஹலலுயா சோதரம் அலலுயா ரபரபல பரபர 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 கபரபலூர் பிரி 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 ஒதிரி ரிரி ரிரி திரள பரபல புரி பிரி 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 கபரபல பல 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 ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரே அலலூயா ஹலலூயா ஹலலூயா உன்னதமானவரே 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 ஒளியானவரே 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 மகிமையின் ராஜாவே மகிமையின் ராஜாவே. இதோ இந்த நாளிலே இதோ நாங்கள் வாசித்த இந்த சங்கீதம் 94 சொல்லப்பட்டபடி, ஆம் ஆண்டவரே நீ இந்த பூமியிலே நியாயம் தீர்க்க வருகிறீர் ஆண்டவரே, நீர் இந்த பூமியை சரி கட்டப் போகிறீர் ஆண்டவரே, துன்மார்க்கர்களுக்கு அவர்கள் செய்யும் பாவத்து நிமித்தமாக இதோ இந்த ஜனங்களை நீ சரி கட்ட நியாயம் தீர்க்க வரப்போகிறீர் என்கிற விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. இதோ நீ சொன்னது போல பழி வாங்குதல் எனக்குரியது என்று சொன்னீரே. ஆம் ஆண்டவரே, நாங்களும் கூட இந்த பூமியில வாழும்போது எங்களுக்கு விரோதமா பாவம் செய்கிறவர்களே, இதோ நாங்கள் பழி வாங்குற எண்ணத்திலே நாங்கள் இராதபடி ஆம் ஆண்டவரே எல்லாவற்றிலும் மன்னிக்கிறவர்களாக நாங்கள் மாற, நீரே நியாயாதிபதி நீரே நியாயம் தீர்க்கிற என்ற விசுவாசத்தோடு நாங்கள் வாழ கிருபை செய்ய வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் சோதரிக்கிறோம் ஆண்டவரே. மகிமையின் ராஜாவே மகிமையின் ராஜாவே உன்னதத்தின் தேவனே உன்னதத்தின் தேவனே, நர்மையான இந்த நாளிலே சோதரிக்கிறோம் ஆண்டவரே.
எபினேசரே நன்றி. இந்த நாள் வரை நீ சுகமாய் எங்களை வாழ கிருபை செய்தீர். அதற்காக கொண்டாட சோதரம் அல்லேலூயா. இதோ நீதியின் வலது கரத்தினாலே உன்னை நான் தாங்குவேன் சொன்னவரே, இதோ இந்த நாளிலும் ஜபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிக்காக ஜபிக்கிறோம். உன்னுடைய நீதியின் வலக்கரம் ஒவ்வொருவரையும் தாங்கும்படியாய் ஜபிக்கிறோம் ஆண்டவரே. சோதரம் ஆண்டவரே, ஜீவனுள்ள தேவாதி தேவனே சோதரம், பரிசுத்தரே சோதரம் அல்லேலூயா, உன்னதத்தின் தேவனே ஒளியானவரே, இதோ இந்த அருமையான இந்த நாளிலும் கூட உம்மை துதிக்கிறோம் சோதரிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் கால்கள் சறுக்கும் போது நீ தாங்குகிறீர் என்று சங்கீதக்காரன் சொன்னது போல, ஆம் ஆண்டவரே, இதோ எங்கள் அனுபவம் நாட்களில் எத்தனையோ முறை எங்கள் கால்கள் சறுக்கும் போது நீ தாங்கியிருக்கிறீர் ஆண்டவரே. அதற்காக நன்றி ராஜா. ஒரே பெரிய தினவாரி வெளியே எதிரிக்கிறல பர பல பர பல ஆண்டவரே ஜீவனுள்ள தேவாதி தேவனே, மகிமையின் ராஜாவே, மகிமையின் ராஜாவே, பரிசுத்தரே பரிசுத்தரே பரிசுத்தரே, என்றும் என்றும் மாறாத தேவன், இதோ இந்த அருமையான நாளில் துதிக்கிறோம் சோதரிக்கிறோம் ஆண்டவரே. வாழ்கிறவர்கள் தேவன் காணாதிருப்பார், தேவன் கேளாதிருப்பார் என்று எண்ணுகிறதை போல நாங்கள் அல்லாமல், என் தேவன் இதோ எல்லாவற்றையும் கேட்கிறவராயும் எல்லாவற்றையும் காண்கிறவராயும் இருக்கிறார் என்பதை நாங்கள் அறிந்தவர்களாய் இந்த பூமியில வாழ வைத்தீரே. அதற்காய் குடான குடி சோதர மலலுயா ரபர திரலபர இரிரிக்கர லபரவல ரிரிக்கபரபல பரபல ஓரப திரபர பில ரிக்கர லபா ஓதி சந்தர பரபர இரிரிக்கர லபரவல ஓரப திரபர பில இரிரிக்கர லோரிவி ரிரிக்கபரபல பரபல ஹalleluya 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 ஓரப திரபர பில இரிரிக்கர லபரவல ஓதிர பௌஷ்யர பரபல உரிரிரிக்கர லபரவல ஹalleluya ஹalleluya பரிசுத்தரே 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 ஓரிவி திரிவிரி விரி 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 திரலபர இரிரிக்கர லபரவல உலகம் தருகிற சமாதானம் அல்ல, சமாதானத்தை வைத்து விட்டு போகிறேன் சொன்னவரே, இதோ இந்த நாளிலே பரிசுத்த சமாதானத்தில் நாங்கள் எப்போதும் நிலைத்திருக்க கிருபை செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். சமாதானம் 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 சமாதானத்தின் தேவனே சமாதானத்தின் தேவனே, இதோ உலகம் தருகிற சமாதானம் அல்ல, என்னுடைய சமாதானத்தை வைத்து விட்டு போகிறேன் சொன்ன தேவன், இதோ இந்த நாளிலே பரிசுத்த சமாதானத்தில் நாங்கள் எப்போதும் நிலைத்திருக்க கிருபை செய்ய வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம், சோதிக்கிறோம். இந்த பரிசுத்தத்திலும் நீதியிலும் நாங்கள் வளர கிருபை செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். துதிக்கிறோம் சோதிக்கிறோம் ஆண்டவரே, அல்லேலூயா துதிக்கிறோம் சோதிக்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம், ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறோம் ஆசீர்வதிக்கிறோம். அல்லேலூயா ஆமென். கர்த்தருடைய ஜபத்தை செய்வோம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக, எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும், எங்கள் கடனாளிக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும், எங்களை சோதனைக்குட்பட பண்ணாமல் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்து கொள்ளும், ராஜ்யம் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவர்களே ஆமென்.